ஆயுதம் அவசியம், அமெரிக்கா அனாவசியம். சால்வடார் பிசானி என்பவரின் ஆய்வகத்தில் ஒவ்வாமையில் நிபுணராக தனது பணியை தொடங்கினார் சே. சம்பளம் தங்குமிடம் இரண்டும் கிடைத்தது. ஒவ்வாமை அவருக்கு பிடித்த பாடமாக இருந்தது. தனது ஆஸ்த்மா பிரச்சினைக்கு தானே ஒரு சிறந்த நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார். பல மணி நேரங்களை ஆய்வகத்தில் இதற்காகச் செலவிட்டார். அதே சமயம் அவர் மருத்துவத்துறை சம்பந்தப்படாத வேறு சில புத்தகங்களையும் ஆர்வத்துடன் வாசிக்க தொடங்கினார். தனது நண்பர்களுடன் பல விஷயங்களை பற்றி மும்முரமாக விவாதிக்கவும் தொடங்கினார். முன்னர் சேவை பார்த்த அவரது நண்பர்களுக்கும் ஒரு மருத்துவராக மாறிய பின் அவரை பார்த்த நண்பர்களுக்கும் ஒரு வித்தியாசம் பளிச்சென்று தெரிந்தது.
ஏனஸ்டோவை கவனித்தாயா? அவன் இப்போதெல்லாம் எதைப்பற்றி அதிகமாக பேசுகிறான் பார்த்தாயா?
பார்த்தேன். ஆனால் இது எந்த அளவுக்கு அவனுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கும் என்றுதான் தெரியவில்லை.
உண்மைதான், சேவின் சமீபகால உரையாடல்கள் ஒரு விதத்திலும் அவரது மருத்துவ பணிக்கு தொடர்பில்லாதவை. ஒவ்வாமை குறித்தோ அல்லது நவீன மருத்துவ வளர்ச்சிகளை குறித்தோ அவர் அதிகம் பேசவில்லை. மாறாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றியும் லத்தீன் அமெரிக்காவின் அவல நிலைமைகளைப் பற்றியும் தான் அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரால் தொடர்ந்து மருத்துவ பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் ஒரு பயணம் தேவை என்று அவரது உள்மனம் திடீரென்று சொன்னது. தயாரானார்.
அம்மா, நான் விடைபெறுகிறேன்.
ஃபியூனஸ் அயர்ஸிலிருந்து கிளம்ப தயாரானார் சே. செலியாவின் கண்கள் கலங்கியிருந்தன.
எனஸ்டோ, நான் உன்னை நிரந்தரமாக இழந்துவிடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது.
இல்லை, இந்த பிரிவு தற்காலிகமானதுதான். என்னை பற்றி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
எத்தனை மறுத்தும் விடாப்பிடியாக ரயில் நிலையம் வரை வந்தார் செலியா. வண்டி நகரத் தொடங்கியதுதான் தாமதம். கைகளை அசைத்தபடியே வண்டியின் பின்னால் ஓடத் தொடங்கினார். அர்ஜென்டினாவிலிருந்து சே விடைபெற்றதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தைச் சொல்கிறார்கள். ஃபெரானின் சர்வாதிகார ஆட்சியை சகிக்க முடியாமல் அவர் வெளியேறிவிட்டார் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் வாதம். மற்றொரு வாதம் பயணங்கள் மீதான சேவின் மோகம். லத்தீன் அமெரிக்காவை, அதன் வலிகளை, அதன் இன்பங்களை, அதன் உணர்வை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்னும் வெறி சேவிடமிருந்தது. தவிரவும் வெனிசுலாவிலேயே தங்கிவிட்ட ஆல்பர்ட்டோவை சந்திப்பதாக சே வாக்குறுதி அளித்திருந்தார். அங்குள்ள தொழுநோயாளிகள் குடியிருப்பில் தங்கி அவர்களுக்கு உதவுவதிலும் அவருக்கு ஆர்வம் இருந்தது. மீண்டும் ஒரு பயணம் தொடங்கியது. பொலிவியாவில் சில வாரங்களை கழித்தார் சே. லாஃபாஸுக்கு அருகிலுள்ள ஒரு சுரங்கத்தில் அவர் கண்ட காட்சி அவருக்குள் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதன் முதலாக அமெரிக்க எதேச்சாதிகாரத்தை நேரடியாக காணும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கடினமாக வேலை செய்யும் பொலிவிய தொழிலாளர்களை மேலும் மேலும் கசக்கி பிழிந்து கொண்டிருந்தனர் அமெரிக்க மேஸ்திரிகள். தொழிலாளர்களை குறைந்தபட்சம் மனிதர்களாக கூட மதிக்கவில்லை அவர்கள். பொலிவியாவிலிருந்து வெளியேறி மச்சுபிக்குவுக்கு சென்றார் சே. பிறகு அங்கிருந்து லீமா. முன்னர் ஆல்பர்ட்ராவோடு மேற்கொண்ட பயணத்தின் பாதையையே இந்த முறையும் சே பயன்படுத்தினார். இரண்டு கண்களையும் அகல விரித்து பார்வையிட்டு கொண்டே வந்தார். சென்ற முறை வந்ததற்கும் இந்த முறை வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை அவரால் உணர முடிந்தது. அர்ஜென்டினா நண்பர்கள் சிலரை வழியில் சந்தித்தார். சென்ற தடவை போலவே இந்த முறையும் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருந்தது. திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. கையில் சல்லி காசு இல்லை. சில நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் கௌதமாலா செல்வதற்கு ஒப்புக்கொண்டார் சே. முற்றிலும் புதிய பகுதியாக இருந்தது கௌதமாலா. வெகு சீக்கிரத்தில் கௌதமாலா அவருக்கு பிடித்து போனது. காரணம், அந்த பகுதி மக்களிடையே பரவியிருந்த அமெரிக்க எதிர்ப்பு உணர்வு. அமெரிக்கா என்னும் பிரம்மாண்டமான பூதத்தை எதிர்த்து நிற்கும் துணிச்சல் லத்தீன் அமெரிக்காவின் பொந்தில் வசிக்கும் கௌதமாலா மக்களிடம் இருந்தது அவருடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தியது. இத்தனைக்கும் அவர்கள் பூர்வீக மக்கள், பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள். அடுத்து பனாமா கால்வாய் சென்றார்.
பிறகு கோஸ்டாரிக்கா. அமெரிக்க கம்பெனியான யுனைடெட் ஃப்ரூட்டின் பிரம்மாண்டமான பண்ணைகள் இங்கேயும் அமைந்திருந்தன. எரிச்சலும் கோபமும் ஒரு சேராவரை தாக்கின.
ஆ, முதலாளித்துவ ஆக்டோபஸ்கள் எங்கெல்லாம் பரவியிருக்கிறார்கள்!
எந்த மூலைக்குச் சென்றாலும் அங்கு அமெரிக்கா காலூன்றி இருப்பதைக் கண்டார். கடல் போல் விரிந்திருக்கும் அந்த பண்ணைகளைச் சுற்றி வந்தபடியே தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார், சே,
உங்களையெல்லாம் ஒழிக்கும் வரை எனக்கு ஓய்வு கிடையாது.
சான் ஜோஸ் பகுதியில் சில நாட்களை சே கழிக்க வேண்டியிருந்தது. ஜூலை 26, 1953 யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்த சே எதேச்சையாகத்தான் அந்த இருவரையும் சந்தித்தார். அந்த இருவருக்கும் சேவை பற்றி எதுவும் தெரியாது. சேவுக்கும் அவர்களை தெரியாது. இருந்தாலும் புதிய பகுதியில் அவர்கள் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டதால் பரஸ்பரம் புன்னகைத்து கொண்டனர். சே அவர்களிடம் பேச்சு கொடுத்தார்.
உங்களை பார்த்தால் புதியவர்களாகத் தெரிகிறதே, நீங்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்?
சே கேட்டார்.
சாண்டியாகோவிலிருந்து வருகிறோம்.
நீங்கள் கியூபர்களா?
ஆமாம், என் பெயர் காலிக்ஸ்டோ கார்ஷியா.
இவன் என்னுடைய நண்பன் செவரினோ ராசல்.
அவர்களிடம் இன்னமும் பேச வேண்டும் போலிருந்தது சேவுக்கு.
சாண்டியாகோ எப்படி இருக்கிறது?
காலிக்ஸ்டோ புன்னகைத்தார். உங்களுக்கு விஷயம் தெரியாதா?
ஏன், என்ன?
சாண்டியாகோவின் கிழக்கு பகுதியில் பதற்றம். அங்குள்ள மான்கடா என்னும் இராணுவ படைத்தளத்தின் மீது புரட்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்.
சேவால் நம்ப முடியவில்லை. நீங்கள் மெய்யாகவா சொல்கிறீர்கள்? இராணுவத்துக்கு எதிராக போராடும் பலம் உண்மையிலேயே கியூப புரட்சியாளர்களிடம் உள்ளதா? மான்கடா உண்மையாகவே தாக்கப்பட்டதா?
ஆமாம், நாங்கள் இருவரும் மான்கடாவிலிருந்து தப்பி வந்தவர்கள்தாம்.
திகைத்துப் போனார் சே.
காலிக்ஸ்டோ தொடர்ந்தார். ஃபல்ஜென்சியோ பாடிஸ்டாவின் ஆட்சியை தூக்கி எறிந்த பிறகுதான் நாங்கள் ஓய்வோம். அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும்.
உங்களை வழிநடத்திச் செல்பவர் யார்?
ஃபிடல் காஸ்ட்ரோ. சான் ஜோஸிலிருந்து வெளியேறி கௌதமாலா வந்தடைந்தார் சே. அவருடைய இலக்கு மெக்சிகோ. ஆனால் மெக்சிகோ செல்வது அத்தனை சுலபமல்ல என்று அவருக்கு தெரிந்தது. ஏராளமான கெடுபிடிகள் இருந்தன. மெக்சிகோவிற்கு காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் நாட்டிலிருந்து நற்சான்றிதழ் பெற்று வர வேண்டும். இல்லாவிட்டால் அனுமதி கிடைக்காது. சான்றிதழுக்கு விண்ணப்பித்துவிட்டு கௌதமாலாவில் உள்ள அர்ஜென்டினா தூதரகத்தில் தங்கிக் கொண்டார் சே. கௌதமாலாவை புரிந்து கொள்ளவும் முயன்றார். பெரும்பாலும் ஏழைகளே அதிகம் இருந்தனர். வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருந்தது. உணவு இல்லை, சுகாதாரம் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, நோய்களோ எக்கச்சக்கம். இதுவரை தான் பார்த்த ஏதாவது ஒரு லத்தீன் அமெரிக்க நாடாவது சுபிட்சமாக இருந்திருக்கிறதா என்று யோசித்து பார்த்தார். ஒன்று கூட நினைவுக்கு வரவில்லை. மருத்துவராக பணியாற்றலாம், முடிந்தவரை உதவலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் நல அமைச்சகத்தை தொடர்பு கொண்டார். ஆனால் அந்நியரான சேவுக்கு மருத்துவ பணிபுரியும் உரிமையை அவர்கள் அளிக்கவில்லை. ஒரு மாதத்திற்கு மேல் நடையாக நடந்தும் யாரும் சேவை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. விறுவிறுவென்று நேராக மக்கள் நல அமைச்சரின் அலுவலகத்திற்குள் நுழைந்தார் சே.
இனியும் இழுத்தடிக்க வேண்டாம், முடியுமா முடியாதா?
கண்களில் தீப்பொறி வறக்க நின்று கொண்டிருந்த அந்த அழுக்கு இளைஞனை அலட்சியமாக பார்த்தார் அந்த அதிகாரி.
முடியாது.
மருத்துவத்தில் அவருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நாட்டமும் மறைந்து போனது. மனமுடிந்து போயிருந்த அவரை ஆஸ்துமா கடுமையாக தாக்கி படுக்கையில் தள்ளியது. கடுமையான குளிர் அவரை இம்சித்தது. சேவின் மோசமான நிலைமையைக் கண்ட அவரது நண்பர்கள் கலங்கிப்போனார்கள். அப்போதுதான் ஹில்டா காடியாவின் சிநேகம் அவருக்கு கிடைத்தது. மிகச் சரியான தருணத்தில் ஹில்டா தனது நட்புக்கரத்தை நீட்டினார். சேவை அருகிலிருந்து கவனித்து கொண்டார் ஹில்டா. சே ஒரு மருத்துவர் என்பதும் மிகச்சிறந்த வாசிப்பாளர் என்பதும் ஹில்டாவை பரவசப்படுத்தியது. புத்தகங்களை பற்றி இருவரும் உரையாடத் தொடங்கினார்கள். சேவின் வீட்டு வாடகை பாக்கியை ஹில்டா செலுத்தினார். சேவுக்கு தேவைப்படும் புத்தகங்கள் வாங்கி வந்து கொடுத்தார். பெரு நாட்டைச் சேர்ந்தவர்
ஹில்டா.
புரட்சிகர சிந்தனையாளர், குள்ளமானவர், சற்று பருமனானவரும் கூட.
APRA, அதாவது அமெரிக்கன் பீப்புள்ஸ் ரெவல்யூஷனரி அசோசியேஷன் என்னும் புரட்சிகர இயக்கத்தின் உறுப்பினர் மற்றும் முக்கிய போராளியும் கூட. 1924 தொடங்கப்பட்ட இயக்கம் இது. தொடங்கி வைத்தவர் விக்டர் ரால் ஹாயா டே லாடோரே.
மக்கள் பலத்தை நம்பி துணிச்சலாக தொடங்கப்பட்ட அமைப்பு.
மார்க்சிய லெனினிய சித்தாந்தங்களை கற்றுணர்ந்தவர்கள் இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள்.
சே நோயிலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சி பெற்றதற்கு காரணம் ஹில்டாவுடனான தொடர் விவாதங்கள். முன்னர் சிச்சினா ஏற்படுத்திய அதே பரவசத்தை, அதே சலசலப்பை ஹில்டாவும் ஏற்படுத்தினார். ஆனால் சிச்சினாவைப் போலில்லாமல் ஹில்டாவுடனான உறவு ஆழமானதாக இருப்பதாக சேவுக்கு தோன்றியது. பல புதிய நண்பர்களை சே ஹில்டாவின் மூலமாக பெற்றார்.
மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின் போன்றோரின் எழுத்துக்களை சே வாசிக்கத் தொடங்கியது ஹில்டாவின் தோழமைக்கு பிறகுதான்.
சோவியத் யூனியன், பொலிவிய புரட்சி தொடங்கி ஹில்டாவின் உலக அறிவு விஸ்தீரணமாக இருப்பதைக் கண்டு அதிசயித்தார் சே.
ஒரு நாள் விருந்தின் போது சே தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக ஹில்டாவிடம் பகிர்ந்து கொண்டார்.
ஹில்டா, உன்னிடம் பேச வேண்டும்.
சேவை கேள்விக்குறியுடன் ஏறிட்டார் ஹில்டா.
என்னை திருமணம் செய்து கொள்வாயா?
ஒரு நிமிடம் ஏனஸ்டோவை உற்று பார்த்தார் ஹில்டா. பிறகு சகஜ நிலைக்கு திரும்பினார். அவர் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது.
நிச்சயம் ஏனஸ்டோ, ஆனால் நாம் சில காலம் காத்திருக்க வேண்டும்.
சேவின் மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. காரணம், கௌதமாலாவில் அரங்கேறிக் கொண்டிருந்த மின்னல் வேக அரசியல் மாற்றங்கள். ஹில்டாவுடன் இணைந்து கௌதமாலாவை உன்னிப்புடன் கவனிக்கத் தொடங்கினார் சே. 4 கண்களைக் கொண்டு அவர் கண்ட பல காட்சிகள் அவரை அதிர்ச்சியின் உச்சத்திற்கு தள்ளின. கௌதமாலாவின் மொத்த நிலப்பரப்பில் 70% வைத்திருப்பது 2% ஆட்கள்தான். இந்த 2% ஆட்களை ஆட்டி படைத்தது யுனைடெட் ஃப்ரூட் என்கிற கம்பெனி. இந்த கம்பெனிக்கு பின்னால் இருப்பது அமெரிக்கா. ஆக கௌதமாலாவை தனது உள்ளங்கையில் வைத்துக் கொண்டிருந்தது அமெரிக்கா. யுனைடெட் ஃப்ரூட் வைத்ததுதான் சட்டம், அரசாங்கம், பொதுப்பணித்துறை, சட்டம், ஒழுங்கு, எல்லாமே பெயரளவில்தான். இவை அனைத்தையும் கால்மேல் கால் போட்டுக்கொண்டு நிர்வகித்து வந்தது யுனைடெட் ஃப்ரூட் தான்.
1951 மார்ச் 15 ஜாக்கஃபோ அர்ஃபன்ஸ் குஸ்மன் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டபின் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. யுனைடெட் ஃப்ரூட்டின் சட்டத்திட்டங்களை மீறி துணிந்து பல சீர்திருத்தங்களை அமல்படுத்தினார் அர்பன்ஸ்.
ஜூன் 1952 நிலச்சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அர்பன்ஸ். சிதறிக்கிடந்த நிலங்களை கையகப்படுத்தி அரசுடமையாக்கினார். சம்பாதிக்கும் அனைவரும் வருமான வரி கட்ட வேண்டுமென்றார். தொழிலாளர்களை தாங்கி பிடித்தார். வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை, கூலி உயர்வு கேட்கும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு உண்டு என்று சட்டத்தை திருத்தி எழுதினார்.
அதிர்ந்து போனது வாழைப்பழ கம்பெனியான யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி.
இதுவரை யாரும் அவர்களுக்கு எதிராக சுண்டு விரலை கூட நீட்டியதில்லை. அர்பன்ஸை இப்படியே விட்டு வைத்தால் பிறகு வியாபாரம் குட்டிச் சுவராகிவிடும் என்று அலறி அடித்துக் கொண்டே அமெரிக்காவிற்கு தந்தியடித்தது. வாஷிங்டன் களத்தில் குதித்தது. மார்ச் 1954 காரகாசில் அமெரிக்க நாடுகளின் சங்க மாநாடு கூட்டப்பட்டது. கௌதமாலாவில் அட்டகாசம் செய்து வரும் அர்பன்ஸை தீவிரமாக கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
இதெல்லாம் போதாது என்றது வாழைப்பழ கம்பெனி.
சற்று பொறு ஐயா என்று புன்னகைத்த வாஷிங்டன் தனது சேஷ்டகுமாரனான CIA-வை அழைத்தது.
என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது. கௌதமாலா மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும். அர்பன்ஸை தூக்க வேண்டும்.
தயாரானது CIA. அதே சமயம் கௌதமாலாவில் பல சிக்கல்கள் எழுந்தன. அர்பன்ஸை தாங்கி பிடித்த பலர் ஏனோ அவரை விட்டு விலகத் தொடங்கினர். இராணுவத்திற்குள் பல மோதல்கள் வெடித்தன. முடிவெடுக்க முடியாமல் திணறிப்போனார் அர்பன்ஸ். இதுதான் சரியான தருணம் என்று பாய்ந்தது CIA. 1954 இராணுவ புரட்சி வெடித்தது. ஹோண்டுராஸிலிருந்து புறப்பட்ட ஒரு படை அதிரடியாக கௌதமாலாவிற்குள் புகுந்தது. அர்பன்ஸ் பதவி விலகினார். கம்யூனிஸ்ட் கட்சியின் போராளி என்னும் விதத்தில் ஹில்டா கைது செய்யப்பட்டார். தொடக்கத்தில் அர்பன்ஸ் கொண்டு வந்த மாற்றங்களை கைதட்டி வரவேற்றார்ச்சே. இப்படி ஒரு தலைவர்தான் லத்தீன் அமெரிக்காவிற்கு தேவை என்று மகிழ்ந்தார். அமெரிக்காவை அவர் ஒதுக்கி தள்ளிய விதம் சேவைக்க வந்தது. ஆனால் அமெரிக்கா என்னும் ராட்சசனை தனியொரு ஆளோ கௌதமாலா போன்ற கடுகளவு நாடோ எதிர்க்க முடியாது என்ற கசப்பான உண்மையையும் அவர் புரிந்து கொண்டார். கௌதமாலா விவகாரத்தில் சேவின் பார்வை பல இடங்களில் செருக்கியது. மக்களுக்காக இத்தனை செய்யும் அர்பன்ஸை மக்கள் தாங்கி பிடிப்பார்கள், அமெரிக்க படைகளுக்கு எதிராக பொதுமக்கள் ஆயுதங்களை சுமந்து போரிடுவார்கள் என்று சே எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அரசுக்கு எதிராக இராணுவம் போரிடும் என்று சே எதிர்பார்க்கவே இல்லை. தன் தாயாருக்கு எழுதிய கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டார் சே. துரோகம் இழைப்பதே இராணுவத்தின் பொழுதுபோக்காக இருக்கிறது. எந்த இடத்தில் இராணுவம் இல்லையோ அந்த இடத்தில்தான் ஜனநாயகம் தழைக்கும் என்னும் பழமொழி மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பழமொழி இல்லை என்றால் அதை நானே உருவாக்கினேன் என்று நினைத்து கொள்ளுங்கள். கௌதமாலா சம்பவத்திலிருந்து இரண்டு விஷயங்களை சே கிரகித்து கொண்டார். ஒன்று, ஆயுதம் அவசியம். மக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆயுதங்கள் இருந்திருந்தால் நிச்சயம் கௌதமாலா மக்கள் இன்னும் வெறித்தனமாக போராடியிருப்பார்கள். இரண்டு, அமெரிக்கா அனாவசியம். லத்தீன் அமெரிக்கா உயிருடன் இருக்க வேண்டுமானால் அமெரிக்கா என்னும் நாசகார சக்தி அவசியம் அழிக்கப்பட வேண்டும், அல்லது ஒதுங்கி வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு ஓரங்கட்டிவிட வேண்டும். இந்த கருத்தில் மாற்றமே தேவையில்லை என்று முடிவு செய்தார் சே. மெக்சிகோ போகும் கனவு இன்னமும் அவரிடம் எஞ்சியிருந்தது. அதற்கான அனுமதியை பெறுவதற்காக அர்ஜென்டினா தூதரகத்திற்கு தொடர்ந்து நடைபயணம் செய்து கொண்டிருந்தார். தூதரகத்தில் அடைக்கலம் கொண்டிருந்த பலருக்கு மருத்துவ உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார். மீண்டும் பல கியூபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நிக்கோலபஸ் என்னும் கியூபரை தனது நண்பராக்கிக் கொண்டார் சே. ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவரை பற்றி சொல்ல முடியுமா? நிக்கோலபஸ் சேவிக்கு ஃபிடலை பற்றி விரிவான அறிமுகத்தை வழங்கினார். ஆச்சரியத்தின் உச்சிக்கே போனார் சே. இத்தனை துடிப்புடன் இருக்கும் அந்த இளைஞரை நினைத்து நினைத்து பூரித்து போனார். ஆகஸ்ட் மாதம் நிலைமை ஓரளவுக்கு சீரடைந்தது. சே மெக்சிகோ செல்வதற்கான அனுமதியும் வந்து சேர்ந்தது. சிறையிலிருந்த ஹில்டாவை சந்தித்தார் சே. நான் முதலில் கிளம்பி மெக்சிகோ செல்கிறேன், நீயும் வந்துவிடு.